ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 5. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாடல் வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனே ஆகாத மீன் போல மெய்யவனின் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புறனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். இப்ப இந்த பாடல்ல உள்ள கருத்துக்களை முதல்ல பார்த்துவோம். கொஞ்சம் கடினமான பாடல், அதனால கருத்துக்களை பார்த்து மறுபடியும் பாட்டை பார்க்கலாம். இப்போ இங்க வந்து மீன் இங்க சொல்லியிருக்கு இந்த பாடல்ல பாருங்க. ரெண்டாவது வரிசை மீன் போல, மீன்னா நம்ம நட்சத்திரங்களை நினைத்துக் கொள்வோம். இந்த இடத்துல அந்த நட்சத்திரங்களை குறிப்பிடல, கிரகங்களை குறிப்பிடுகிறார். கிரகம் 9 கோள்கள் சொல்ல முடியா, கிரகங்கள்னு சொல்ல முடியா. இந்த கிரகங்கள் எல்லாம் எதனால் ஒளிபெருகின்றன? சூரியனால். இப்ப சந்திரன் இருக்கிறது, அது சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரகாசிக்கிறது இல்லையா. சந்திரனுக்கு சுய ஒளி உண்டா? அதுக்கு சுய ஒளி கிடையாது, அது வாங்கி பிரகாசிக்கிறது. இப்ப பகல் நேரத்துல நிலவு காலங்கள்ல சில சமயம் நீங்க சந்திரனை பார்க்கலாம் பகல்ல பார்க்கலாம் பாத்தீங்களா. ஆனால் அது சூரிய ஒளியை வாங்கி பிரகாசித்தாலும் சூரியன் வேறு சந்திரன் வேறா இருக்கு. ஆனால் சூரிய ஒளியிலே சந்திரனானது அடங்கி போடுகிறது இல்லையா. இதனெல்லாம் ஞாபகம், இந்த உதாரணம் ஞாபகம். சூரியன் வேறு சந்திரன் வேறு, சூரிய ஒளியை வாங்கித்தான் சந்திரன் பிரகாசிக்கிறது. அப்போ சூரிய ஒளியில் சந்திர ஒளி அடங்கி போய் விடுகிறது, ஆனாலும் அந்த பொருள்கள் வேறு வேறாகவே இருக்கின்றன. அதுபோல இந்த உயிர்களெல்லாம் இறைவனது துணையினால் அறிவு பெறுகின்றன. என்னென்ன அறிவு பெறுகிறது? காணுகிறது, கேட்கிறது, துவைக்கிறது, முகர்கிறது, உற்று அறிகிறது. அறிகிறது யாருடைய துணையினால? சிவபெருமானுடைய துணையினால. அப்படி உணரும் பொழுது இறைவன் ஐம்புலன்களை நுகர்கின்ற உயிர்கள் என்ன செய்யுதுன்னா, உயிர்கள் அந்த ஐம்புலன்கள் வந்து அறிகிறது. அவைகள் வேறு வேறாகத்தான் இருக்கின்றனது, ஆனால் உயிர் உணர்வினால்தான் ஐம்பொறிகளும் உணர்கின்றன. உயிர் உணர்வு இல்லைன்னா ஐம்பொறிகளால உணர முடியாது. சூரியனுடைய ஒளியினால்தான் சந்திரன் பிரகாசிக்கிறது. அப்ப சூரியன் வேற சந்திரன் வேற, அப்ப உயிர் வேற ஐம்புலன்கள் வேற. ஆனாலும் ஐம்புலன்களுக்கும் அறிவு நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது எது? உயிர். அதுபோல அதுபோலவே நாம் உயிரானது எல்லா காரியங்களையும் செய்கிறது. எல்லா இறைவனுடைய அருளினாலே தான் இந்த உயிரானது எல்லா காரியங்களையும், இறைவனுடைய அருளில் அடங்கி இருந்து எல்லாவற்றையும் உணர்கிறது. இறைவன் அருள் அடங்கி இருக்காவிட்டால், இறைவன் வந்து உயிரோடு உயிர் கலந்திருந்து உயிரை காட்டாவிட்டால் உயிரால எதையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் உயிர் வேறு இறைவன் வேறு, இதுதான் முக்கியமான செய்தி. உயிர் வேறு இறைவன் வேறு, ஆனால் உயிர் தனித்து எதையும் அறிய முடியாது. அப்ப இறைவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருந்து அவனுடைய அருளால் உயிரானது எல்லாவற்றையும் அறிகிறது. எப்படி சூரியனுடைய ஒளியில் அடங்கி இருந்து சந்திரன் பிரகாசிக்கிறதோ, சந்திரனும் சூரியனும் வேறு வேறு அடங்கி இருந்து பிரகாசிக்கிறதோ, அதுபோல இறைவனுடைய திருவருளிலே உயிரானது ஒடுங்கி இருந்து அது செயல்படுகிறது. அப்படி இருந்தும் உயிர் வேறு இறைவன். அதான் இந்த பாடல் சொல்லுகிறது. இப்ப பாட்டை பாருங்க. வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல. இந்த மீன்னா நீங்க நட்சத்திரம் நினைச்சு, நட்சத்திரம் சுய ஒளி உண்டு, அதனால திரும்ப திரும்ப அதை சொல்றேன். இங்க கோள்கள் அப்படின்னு வச்சுக்கணும். மீன் போல மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். இறைவன் உயிர்களுக்கு காட்டுகிறான், அதான் செய்தி. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதான். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி பகலவனது ஒளி ஒளி பெற்று அவனது ஒளியில் அடங்கி விளங்காது அவனின் வேறாய் விளங்காமலும். பகலே ரெண்டு இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, ரெண்டு வேற வேற பொருளா இருக்கு. ஆனாலும் அவனுடைய ஒளியிலே இந்த ஒளியானது அடங்கி போய் நிற்கிறது, அடங்கி போய் அவருடைய ஒளியை வாங்கி இது பிரகாசிக்கிறது. வெய்யோனாக மீன் போல் அப்பகலவனே ஆகிவிடாமலும் நிற்கின்ற கோள் மீன்களைப் போல. அப்ப சூரியனாகவும் ஆடல, தனித்தும் பிரகாசிக்கல, அதுல அடங்கியிருந்து அந்த ஒளியை வாங்கி அது பிரகாசிக்கிறது. அதுபோல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனை, கண்டும் கேட்டும் துவைத்தும் முகர்ந்தும் தொட்டு உணர்கின்ற ஐம்புலன்களை மெய்யவனில் கண்டு மெய்ப்பொருளாகிய முதல்வரால் உணர்ந்து. இப்போ ஐம்புலிகள் செயல்படுகின்றன அப்படின்னா, உயிர் வந்து அவைகளை செயல்படுத்தவில்லை, இறைவனுடைய அருளில் இந்த உயிரானது ஒடுங்கி இருந்து அந்த பிரகாசத்தை வாங்கி கொடுக்குது, அந்த பொறிகளுக்கு ஐம்பொறிகளுக்கு கொடுக்கிறது. அப்படி இறைவனுடைய திருவருளில் ஒளி இருந்து இந்த உயிரானது ஒளி பெறுகிறது. அந்த ஒளியிலே ஐம்புலன்களும் செயல்படுகின்றன. உடனாய் மன்னுதலை அந்த இறைவனிடமிருந்து இறைவனுடைய திருவருளில் ஒடுங்கி இருக்கிறது. அப்படி ஒடுங்கி இருந்தாலும் ஒடுங்கி இருந்து இறைவனுடைய பிரகாசத்தை பெற்று இந்த தானம் அந்த உயிர் அந்த ஐம்புலன்களுக்கு தந்தாலும் இறைவன் வேறு உயிர்கள் வேறு. ஆனாலும் தனியாக பிரகாசிப்பதில்லை, இறைவனுடைய திருவருளாலே தான் இந்த உயிர்கள் பிரகாசிக்கின்றன. அப்படி பிரகாசிப்பதனால்தான் ஐம்புலன்களும் ஐந்து பொறிகளுடைய விடயங்களை அறிகின்றன. அதான் செய்தி இந்த பாட்டில். அவனின் வேறாயின் இல்லாமலும் அவனே ஆகி விடாமலும், வேறாகவும் இல்லை அவனுடைய திருவருளெல்லாம் ஒடுங்கி கிடக்கு, வேறாகவும் இல்லை, அப்ப அவனே ஆயிடுதா, வேற இல்லைன்னா அவனே ஆயிடுதான்னா அவனே ஆக முடியாது. ஏனென்றால் உயிருடைய தன்மை வேறு, இறைவனுடைய தன்மை வேறு. அவனது வியாபகத்துக்குள் அடங்கி அவனோடு உடனாய் நிலைபெறுதலை காண் நீ நன்றாக அறிவாயாக. அப்போ நமக்குன்னு ஒரு சக்தியும் கிடையாது, நமக்கு அறிவு உண்டு. அந்த அறிவை இறைவன் காட்டினாலே நமக்கு எந்த விஷயத்தையும் நம்மாலே காண முடியாது. அப்போ அவனுடைய திருவருள் வியாபகத்தில் ஒடுங்கி நின்று நாம் ஆற்றலை பெறுகிறோம். அவனுடைய திருவருள் வியாபகத்தில் ஒடுங்கி நிற்காவிட்டால் நமக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை. உயிரினுடைய ஆற்றலை கொண்டுதான் புலன்கள் செயல்படுகின்றன. அதுபோல இறைவனுடைய ஆற்றலின் மூலமாகத்தான் உயிரானது செயல்படுகிறது. இறைவனுடைய ஆற்றலின்றி உயிருக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை, எந்த அறிதலும் இல்லை. ஆகவே இதுக்கு வந்து இந்த உதாரணத்தை காட்டுற அந்த உதாரணம் அருமையான உதாரணம். ஏனென்றால் அந்த சைதாரத்தில் காட்டுற உதாரணத்தை மாற்றி எல்லாம் நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த உதாரணம் சொன்னாலும் இந்த உதாரணத்துக்கு மாறுபட்டு அந்த கருத்தை தெளிவாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. இப்போ புதிதாக வருகின்ற பேச்சாளர்கள்லாம் சைதாரத்தை புதுசாக கற்றுக்கிட்டு பல்வேறு விதங்களில் வந்து அதுக்கு இது பண்ணுறாங்க. அதாவது எல்லாரும் சிரிக்கணும் அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபுப்படி வருகின்ற உதாரணங்கள் எல்லாம் வேற உதாரணம் சொல்றதெல்லாம் பொருந்தாமல் போய்விடுகிறது. ஒரு பேச்சாளர் என்ன சொல்கிறாரு, ஒன்றாயங்காரனாய் உடனாய் இருப்பது அப்படிங்கிறதுக்கு டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி தான். அது டீ குடிக்க போய் உட்கார்ந்த உடனே டீ அவனோட வேறாக இருக்கிறது, அப்புறம் பக்கத்தில் வைக்கணும் அது உடனாய் இருக்கிறது, அப்புறம் ஒன்றாய் விடுகிறது குடிச்சா ஒன்றாய் விடுகிறது. அந்த அந்த அது பொருந்தாது, அந்த உதாரணம் பொருந்தாது, அது பொருத்தி பார்த்தீங்கன்னா பொருந்தாது. அது மாதிரியெல்லாம் நம்ம வந்து உதாரணம் சொல்லக்கூடாது. இந்த இந்த உதாரணங்களை நல்லா ஞாபகம், ஏன்னா ஞானிகள் மெய்கண்டார் சிவனை ஆவார், கண்டக்கரையும் கண்ணுகளும் கறந்து வந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்த பெருமான் கண்டத்துல கரையை நீக்கிட்டு கண்ணில் இருக்கின்ற நெத்தி எடுத்துட்டு மண்ணை இந்த உலகத்தில் உள்ள மாந்தர்களை விழிப்பதற்காக சிவனை அவதரித்தவர் மேகண்டார். அவர் ஒரு உதாரணம் சொல்றாருன்னா அந்த உதாரணத்தை நம்ம திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டியிருக்க, நம்ம மானனா வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, புதிதாக வந்து சொல்லக்கூடாது. சொன்னா அப்படி அந்த அளவுக்கு பொருத்தி நம்மளாலே முழுமையாக ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. அதனால அந்த உதாரணத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஆகவே இப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன், சூரியன் இருக்கிறது, அவனுடைய ஒளி இருக்கிறது, அந்த ஒளியிலே கிரகங்கள் செயல்படுகின்றன. கிரகங்கள் செயல்படுதல் என்றால் என்ன, அவனுடைய ஒளி வாங்கி பிரகாசிக்கின்றன. அப்போ ஒளி பெற்று அதுக்கு வேறாக இல்லாமலும் உடனாக இல்லாமல் வேறாக தான் இருக்கு, வேறாக இருக்கிறது அந்த சூரியனிலிருந்து சந்திரன் வேறு. ஆனால் தனியாக அந்த சந்திரனுக்கு எந்த செயல்பாடும் இல்லை, அந்த சூரியனுக்குள்ள அடங்கி நின்று அது பிரகாசிக்கிறது. அதுபோல இறைவனுடைய திருவருள் வியாபகம் வியாபித்து நிற்கிறது, அந்த வியாபகத்துக்குள் உயிர்கள் இருக்கின்றன. அந்த வியாபகத்துக்குள் உயிர்கள் இருக்கின்ற உயிர்களை இறைவன் எல்லா விஷயங்களையும் அவன் தான் அறிவிக்கிறான். அப்படி அறிவு பெற்று அடங்கி நின்று அந்த அந்த இறைவனுடைய அடங்கி நின்று உயிர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றன, இன்பத்துக உணர்வுகளை இணைவழி அடைகின்றன. அதான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, அந்த எடுத்துக்காட்டு வெண்பா இறைவனை விட்டு நீங்காத என்றும் நீங்காத அவனது அருட்சக்தியை குறிக்கிறது. அருட்சக்தியை பற்றிய அற்புதமான செய்திகளை இந்த வெண்பா நமக்கு சொல்லுகிறது. அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்றே, அருளும் அவனன்றி இல்லை, அருள் இன்று அவன் அன்றே இல்லை, அருக்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து. ஏய்ந்துன்னா பொருந்தின்னு அர்த்தம், ஏய்ந்து அப்படின்னா பொருந்தி. சிவபெருமான் இல்லாமல் அருள் இல்லை, அருள் இல்லாமல் சிவபெருமான் இல்லை. அதான் அந்த பாட்டினுடைய சாரமான செய்தி. அருள் என்பது அவனுடைய கருணை. அப்ப சிவபெருமான் அது அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் சூரியனுடைய கதிர்களும், சூரியனும் சூரியனுடைய கதிர்களையும் நம்மால பிரித்து உணர முடியாது. நம்ம சூரியனை தெரிந்து கொள்வதற்கு அந்த கதிர்கள் தான் உதவுகின்றன. கதிர்களின் வழியாகத்தான் நாம் சூரியனை அறிகிறோம். அதுபோல சிவபெருமானை அறிவதற்கு அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் அவனை அறிந்துள்ள அந்த கருணை தான் அவனுடைய திருவருள். இந்த செய்தி இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார். ஈசருக்கு இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், சிவபெருமானுக்கும் அவனுடைய அருளுக்கும் உடைய தொடர்பு சாதான்மியம். சாதான்மியம், சாதான்மியம் என்பதை தமிழில தற்கிழமை என்று சொல்வார்கள். இப்ப நம்ம உடல் இருக்கு, உடம்பிலே உள்ள உறுப்புகள் இருக்கின்றன, ரெண்டும் எப்படி அணைஞ்சிருக்கு? உடம்ப விட்டு கையை பிரிக்க முடியுமா? காலை பிரிக்க முடியுமா? தலையை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் சொல்றேன், அதை பிரிக்க முடியும், பிரிக்க முடியாதா? அது பிரிதின் கிழமை. இப்ப என் உடம்போடய ஒட்டிக்கிட்டு இருக்கு, கை காலு தலை எல்லாம், இது தற்கிழமை என்று சொல்வார்கள். அதுபோல அந்த தற்கிழமை என்பதைத்தான், அந்த தற்கிழமை என்பதைத்தான் நம்ம சாதான்மியம் என்று சொல்கிறோம். சாதான்மியம் என்பதுல ஒரு பொருள் தான், ஆனால் அது இரு பொருள்களைப் போல தோன்றுகிறது, இரு பொருளைப் போல தோன்றுகிறது, இரு பொருள்களாக செயல்படுகிறது. அப்போ அது ஒரு பொருள் தான் என்பதை நாம் தெளிவாக நினைவு வைக்க வேண்டும். அது ஒருமையில் இருமை. அது என்ன சொல்லுவாங்க, சாதாரணம் என்பதற்கு ஒருமை, ஒரு பொருள் அது செயல்படும் பொழுது எப்படி பண்ணுது, இரண்டாக இருக்கிறது, ஒருமையில் இருமை. அதுக்கு என்ன சொல்றோம் நம்ம, சாதாரணியம். இதை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இறைவனுக்கும் அவனுடைய கருணைக்கும் உள்ள தொடர்பு சாதாரணியம். பிரிக்க முடியுமா? முடியாது. உடம்புலேருந்து தலையை பிரிச்சுட்டா என்ன இருக்காது? உயிர் இருக்காது. உடம்புன்னு பேர் கிடையாது, வேற பேர் அது. ஆகவே அத ஒருமையில் இருமை அல்லது ஒன்றும் இருமை அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றதெல்லாம் நீங்க குறிச்சு வைக்கிறதே இல்லை இல்லையா? அது வச்சுட்டாலும் அது வந்து பிற்காலத்துக்கு வந்து கேட்டுதான். இது இது முக்கியமான செய்தியை மட்டும், ஒருமையில் இருமை அல்லது ஒன்றம் இருமை, இது சாதாரண சம்பந்தம் என்று பெயர். பிரிக்க முடியாத தொடர்பு, பிரித்தா அந்த பொருளே ரெண்டு பொருளும், இந்த பொருளும் இல்லை, அந்த பொருளும் இல்லை. இன்னொரு சம்பந்தம் இருக்கிறது, அது அத்துவித சம்பந்தம். அதை பத்தி நம்ம விளக்கிருக்கோம், இரண்டாம் விதத்திலே உங்களுக்கு விளக்கிருக்கேன். இந்த இடத்துல நான் அதை சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு அதை சொல்றேன். அதுக்கு அத்துவித சம்பந்தம் என்று பெயர். அது ஒரு பொருளையே இரு பொருளாக செயல்படுதல் தாராண்மையம், ஒன்றன் இருமை, ஒருமையில் இருமை. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பொருள் ஒரு பொருளாக செயல்படுதல். குழம்பிடும், ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அத்துவிதம்னு பேர், இரண்டன் ஒருமைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பொருள் ஆனால் கலப்பினால் அவைகள் ஒன்றாக இருக்கின்றன, அதையும் பிரிக்க முடியாது. சிவபெருமான் உயிரிலே கலந்திருக்கிறான், அப்படி கலந்திருக்கிறவன் பொருளின் தன்மையால் வேறாகவும் இருக்கிறான். சிவபெருமான் வேற, உயிர் வேற, ஆனா கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான், செலுத்தும் தன்மையினால் அவன் உடனாகவும் இருக்கிறான். அப்போ ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா ரெண்டு பொருளா இல்லாம ஒரு பொருளை போல கலந்து இருக்கிறது, இரண்டன் ஒருமை அல்லது இருமையில் உரிமை. அந்த சம்பந்தம் என்ன, அதுக்கு அந்த தொடர்புக்கு என்ன பேரு, அத்துவித சம்பந்தம். உடல் உயிர் போல சொல்லலாம், உடலும் உயிரும் உடலிலே உயிரானது கலந்து இருக்கிறது. எந்த இடத்துல உயிர் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துக்குனாலும் வலிக்குது பாருங்க, முடிய புடிச்சிருந்தாலும் வலிக்குது, இல்லைக்குதா? அப்ப உயிர் எங்கேயும் விரைவு இருக்கு. அப்ப உயிர் உடலிலே கலந்து இருக்கிறது, பிரிச்சா இருப்பு இல்லை. அப்படி இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான், கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பிரிக்கவே முடியாது. அதான் அத்துவித சம்பந்தம். இதை பத்தி நம்ம நிறைய இரண்டாம் விளக்கமா சொல்லியிருக்கேன், இப்ப சுருக்கமா அந்த செய்தியை சொல்லுகிறேன். இந்த ரெண்டையும் நல்லா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண சம்பந்தம், அத்துவித சம்பந்தம். சாதாரண சம்பந்தம் என்பது இறைவனுக்கும் அவனுக்கு அருளுக்கும் உள்ள தொடர்பு. அத்துவித சம்பந்தம் என்பது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. நான் அப்படியே பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன் தெளிவா. இந்த இந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு சொல்லிவிடுல ஒருத்தரும், நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே இந்த ரெண்டு தொடர்புகளையும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. இரண்டன் ஒருமை, ஒன்றன் இருமை அப்படின்னு சொல்லலாம். ஒன்றன் இருமை அப்படிங்கறதா தாதான்மியம், இரண்டன் ஒருமை என்பது அத்துவிதம். இப்ப பாட்டை பார்க்கலாமா? ஈசருக்கு அருள் உண்டாம். இறைவனுக்கு என்ன அருள், அருள்ங்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் உயிர்களை உவித்தல் வேண்டும் என்ற இரக்கம் உள்ளது, அந்த கருணை இருக்குதுங்களா, அதுதான் அருள். அறிவினான் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒருத்தருக்கு அறிவு அதிகமா இருக்கு அப்படின்னா அதன் விளைவாக வர வேண்டியது அருள். ஆகவே இறைவன் பேரறிவுடையவனாக இருக்கிறான், அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கற்சுதந்திரன், அதனாலே அவன் பெரும் கருணையாளனாக இருக்கிறான். அவன் அறிவு எவ்வளவு வியாபகமானதோ அவ்வளவு வியாபகமானதோ அவனுடைய கருணையும். பெருங்கருணை கடல் கடல் அப்படின்னு மணிமாகவே பெருமானதை சொல்கிறார். ஈதற்கு அருள் உண்டாம், சிவபெருமானுக்கு இந்த உயிர்களை உயிர்விக்க வேண்டும் என்ற கருணை உண்டு. அந்த கருணை அவனிலிருந்து தெரியாதது, அவனே ஆனது. அதுக்குதான் நம்ம என்ன பேர் சொல்றோம்னா அது சக்தி அன்றே, அதுதான் சக்தி என்று நம்மால் வழங்கப்படுகிறது. அந்த இரக்கம் அவனது சக்தி அன்றி வேறு அன்று. அன்றே அருளும் அவன் அன்றி இல்லை. அதுபோலவே அவனுடைய கருணை இருக்கிறதே, அந்த கருணைக்கு இருப்பு இறைவன் தான். அவன் இல்லாமல் அவனுடைய கருணை இல்லை, ரெண்டையும் பிரிக்க முடியாது. அருள் இன்றி அவன் இல்லை, அவன் இருக்கிறதுல அருளும் இருக்கும், பிரிக்கவே முடியாது. அருள் இன்று அவன் இல்லை. இது இந்த சொன்ன விஷயம் இருக்க. இப்போ இந்த வெண்பாவில் கிட்டத்தட்ட 2.5 வரியில இப்ப நான் சொன்ன விஷயம் அடங்கியிருக்கு. இறைவனுடைய அருள் என்பது அவனுடைய கருணை. அந்த கருணையை அவனிடமிருந்து பிரிக்க முடியாது. கருணையை அவனிடமிருந்து பிரிக்க முடியாது, அவனிடமிருந்து கருணையையும் பிரிக்க முடியாது. புரிஞ்சு போச்சு 2.5 வரியில இந்த உண்மை யாருக்கு தெரியும் அப்படின்னு அடுத்த கேள்வி. இந்த உண்மை அவனிடமிருந்து பராசக்தியை பிரிக்க முடியாது என்ற உண்மை அருட்கண்ணை உடையவர்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இறைவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு தான் இதை தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள், மற்றவர்களால் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது. அருட்கண்ணார் கண்ணுக்கு இறைவன் திருவருளையே தனது கண்ணாக யார் ஒருவன் காணுகிறானோ அவனுக்கு இது தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, அரண் ரவி போல் எய்ந்து நிற்கும் இந்த கதிரவன் சூரியன் இருக்கிறானே, அவனுடைய கிரணங்களோடு அவன் பிரிப்பில்லாமல் இருக்கிறான். அப்ப சூரியனை தெரிந்து கொள்வதற்கு அவனுடைய கிரணங்கள் தான் நமக்கு உதவுகின்றன. சூரியன் தன் கிரணங்களாலே தான் நம்மை தொடர்பு கொள்கிறான். நல்லா தெளிவா அந்த இடத்துல சூரியனை வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் நீங்க வெளியாகணும். அதிலிருந்து சூரியனுடைய கிரணங்கள் தான் நம்ம வந்து, சூரியனே வந்து இங்க வந்து மண்ணுள்ளது வர்றது இல்லை, அந்த ஒளியை நம்மளால தாங்க முடியாது. அவனுடைய கிரணங்கள் வழியாகத்தான் இந்த உலகத்தை தொடர்பு கொள்கிறான். சிவன் தன்னுடைய கருணையின் வழியாகத்தான் உயிர்களை தொடர்பு கொள்கிறான். அப்ப அவனை நம்ம இணைக்கிறது எது? அவனுடைய திருவருள். சூரியனை தெளிவா ஞாபகம் வச்சுட்டா புரியும். இது யாருக்கு நல்லா வழங்கும்? இறைவனுடைய அருட்கண்ணை பெற்றவர்களுக்கு, அவனுடைய திருவருளை பெற்றவர்களுக்கு தான் வளர்ந்து கொள்ள முடியும். சிவபெருமான் வியாபக பொருள். அந்த வியாபகம் எதனால் விளங்குகிறதுனா, சூரியனை பார்த்தா ஒரு இடத்துல இருக்கு, ஆனால் அவனுடைய கிரணங்கள் எங்கும் வியாபித்து இருக்கின்றன. அவன் கருணையினால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வியாபித்திருக்கிறான். அந்த கருணையினாலேயே இந்த உயிர்களை தொடர்பு கொள்கிறான். அவனுடைய கருணையினாலே இந்த உயிர்களை உய்விக்கிறான். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அவங்க இருக்கான் எட்டி, சூரியன் எட்டி இருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து இந்த பூமியை வந்து சூரியனுடைய கிரணங்கள் தழுவுகின்றன. சூரியன் தான் நமக்கு தகப்பன். அவன் இல்லைன்னா பிரபஞ்சத்தில் ஒரு உயிரும் தோண்ட முடியாது. சரியான வெப்பம் இந்த பூமி கடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் புண்ணியம் செஞ்சவர்கள். மற்ற கிரகத்துல உயிர் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒத்துரும் தெரியல, உயிர் இருக்கா இல்லையா, தண்ணியே தவிர்கிறதுல இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி பொருத்தமாக அமையும் பொழுதுதான் உயிர்கள் இங்கு பிறக்கின்றன. மானுட பிறவி அறிவை தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த மானுட பிறவி கிடைக்கிறதுங்கிறது சாமானியம் இல்லை. எவ்வளதோ தவம் செய்து நம்ம இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த மானுட பிறவிலே நாம அடைய வேண்டிய உடலை கிடைச்சி போச்சு. அடைய வேண்டிய பக்குவத்தை நம்ம அடையணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வந்து வந்திருக்கிறோம். அதுவும் இந்த பூமியில மட்டும் உயிர்கள் இருப்பதை நாம் உணர்வு, மற்ற இடத்துல இல்லை. இங்கேயும் வந்து இறைவனுடைய அருட்கண்ணை நாம் பெற வேண்டும். அருட்கண்ணை பெற்றால்தான் இறைவனும் அவனுடைய கருணையும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான் என்பதை நாம தெளிவாக உணர முடியும். அதுக்குதான் இந்த சூரியனை உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். சூரியனும் சூரியனுடைய கதிர்களும் வேறு வேறு அல்ல, ஒன்றிலேயே ஒன்றிருந்து பிரிக்க முடியாது. சூரியனுடைய கதிர்கள் இல்லாவிட்டால் இந்த உலக, இந்த சூரியனுடைய கிரணங்கள் இல்லாவிட்டால் சூரியனுடைய பயன் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. அப்ப அந்த கிரணங்களின் மூலமாக தான் நம்முடைய பயனை எழுதும். இறைவனுடைய கருணையின் மூலமாகத்தான் உயிர்கள் பயனை அடைகின்றன. அவருடைய திரோதான சக்தியாக இருந்து உயிர்களை தாயே ஆகி வளர்த்தனை போர்த்தி இந்த மணிவாசக பெருமான் சொல்வது போல தாயாக இருந்து இந்த உயிர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி வளர்த்து அவனுடைய கருணை. ஆகவே ஞானக்கண்ணை அருட்கண்ணை பெற்றவர்களாகிய நாம் இறைவனும் இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய கருணையும் வேறு வேறு என்று கருதக்கூடாது. இறைவனுடைய கருணைதான் அவனுக்கு சக்தியாக விளங்குகிறது. அவனிலிருந்து அதை பிரிக்க முடியாது, அதிலிருந்து அவனையும் பிரிக்க முடியாது. நம்ம இது படிக்கும் பொழுது ஒரு பாடல் படிச்சிருக்கோம், சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் நம்ம முதல்ல அதை தெளிவாக படித்தது அந்த செய்தி பூரா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். இந்த சூத்திரம் படிச்சிருக்குமா இல்லையா? சிவஞான சித்தியாரில் பாரு, அருளது சக்தியாகவும் அரண்தனக்கு, அருளது சக்தியாகவும் அரண்தனக்கு, அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவனின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி, மருள்னா நம்மகிட்ட இருக்க ஆணவமலம், அதை என்ன ஏதோ அருளால் வாட்டி, ஆணவமலத்தை தன்னுடைய அருளினாலே சிவபெருமான் பக்குவப்படுத்தி நம்மிடமிருந்து வெளிப்படுத்துகிறான். மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிருக்கு அளிப்பன், எதை அளிப்பன்? அருளை அளிப்பன். கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இறவியை போல ஈசன். இந்த பாட்டு அப்படியே 239வது பாடல். ஆகவே இறைவனுக்கு அருளையே சக்தியாகிறது, அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை என்பதை நல்ல தெளிந்த அறிவுடையவர்கள் தெளிவாக உணர்வார்கள் என்று சொல்லி இந்த 5வது சூத்திரத்தை மேகண்ட சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். ஆகவே இந்த 5வது சூத்திரத்தினுடைய கருத்தாக நாம் சாரமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டார். இந்த உயிரால் ஐம்புலன்களும் செலுத்தப்படுகின்றன. அப்படி செலுத்தப்பட்டாலும் இந்த 5 புலன்களும் தமையும் அறியாது, தமை செலுத்துகின்ற உயிரையும் அறியாது. அதுபோல இறைவனுடைய திருவருள்தான் இந்த உயிரை செலுத்துகிறது. ஆனால் அந்த 5 புலன்களைப் போல உயிர்கள் தமையும் அறியாது, தமை செலுத்துகின்ற திருவருளையும் அறிந்து கொள்ள மாட்டார். ஆனால் உண்மையிலேயே இறைவன் தான் நம்மை அறிவிக்கிறான், அறிவித்து இந்த உலக இன்ப துன்பங்களை வினைவழி நமக்கு அனுபவிக்க செய்து கூட்டுவித்து நமக்கு ஞான அனுபவங்களை தருகிறான். இவ்வளவு காரியங்களையும் செய்தாலும் சிவபெருமான் நிர்விகாரியாகவே இருக்கிறான். அவன் இந்த உலகத்தின் மூலமாக நம்மை செயற்படுத்தி உலகத்தினுடைய பாசம் அவனை பற்றாத அளவுக்கு அவன் ஒளிபுரிந்திய தூய பொருளாக விளங்குகிறான். அதற்கு உதாரணமாக என்ன சொல்றான்னா, காந்தத்தின் முன்னால் செயல்படுகின்ற இருவை போல அவனுக்கு முன்னால் இந்த உலகமும் சத்தும் அசத்துமாகிய உலகம் செயற்படுகிறது. அவன் இந்த சத்தும் அசத்துமாகிய இந்த உலகத்தினால் அவன் பாதிக்கப்படாமல் நிர்விகாரியாக விளங்குகிறான். அவனுடைய அருளை கொண்டே இந்த உலகத்தை எல்லாம் அவன் செயற்படுத்துகிறான். திரோதான சக்தி தாயாக இருந்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்தி இறைவனிடம் அழைத்து செல்கிறது.